நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
மிகவும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரம் எங்கள் இருதயத்திலே எவ்விதமான பதட்டம் இல்லாத ஒரு வாரமாக காணப்படத்தக்கதாக உதவி செய்யும். கடந்த வாரங்கள் எல்லாவற்றையும் நடத்திய ஆண்டவர், இந்த புதிய வாரம் கடந்த நாட்களிலே நாங்கள் கண்ட கஷ்டங்களை விட பெரிதான கஷ்டங்களை கொண்டு வரும் வாரமாக இருந்தாலும், அந்த கஷ்டங்களை எல்லாம் கர்த்தரின் நாமத்திலே மிகவும் சுலபமாக நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக, கஷ்டங்களை கண்டு கண்ணீர் விடாதவர்களாக, கஷ்டங்கள் வரும்பொழுது முழங்கால் படியிடுகின்றவர்களாக கர்த்தர் இந்த வாரத்திலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. மனிதர்களை கண்டு நடுங்குகிறவர்களாக அல்ல கர்த்தாவே. மனிதர்கள் எங்களை அச்சுறுத்தும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து மனிதர்களை வெல்லுகின்றவர்களாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. பண கஷ்டங்கள் வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வராதவர்களாக, வாழ்க்கை வெறுத்து விடாதவர்களாக, பண கஷ்டம் வரும் நேரங்களில் எல்லாம் எங்கள் இருதயத்திலே பாவங்கள் இருக்கின்றதோ குற்றங்கள் இருக்கின்றதோ என்பதை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுகின்றவர்களாக, நாங்கள் மாப்பிசுகிற தொட்டி வற்றாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் வற்றாத அளவிற்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆரோக்கிய குறைவுகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தாவே எங்கள் குற்றங்களை நாங்கள் கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு கர்த்தரிடத்திலே எங்கள் விடுதலைக்காக ஆரோக்கியத்திற்காக கெஞ்சுகின்றவர்களாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே இடம்பெறும் அனைத்தும் கர்த்தருக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்புகள் அறுபட்டு போவதினால் என்பதை நாங்கள் உடனுக்குடன் உணர்ந்து உடனுக்குடன் ஜெபித்து தொடர்புகளை காத்துக்கொள்ள இந்த புதிய வாரத்தில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்ற அந்த அரும்பெரும் சங்கிலிகள் எங்கள் கைகளை கட்டட்டும் கர்த்தாவே, எங்கள் கால்களை கட்டட்டும் தகப்பனே. அப்பொழுது இந்த புதிய வாரத்திலே நாங்கள் மான் கால்களைப் போல துள்ளி திரிவோம் கர்த்தாவே, கழுகுகளைப் போல செட்டை அடிப்போம் தகப்பனே. எந்த விதமான மாம்சத்தின் கிரியையும் ஜெபிக்கும் எங்கள் யாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த புதிய வாரத்திலே வந்து விடாதபடி ஆவியின் கனியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியானவராலே முற்றிலுமாக அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இந்த புதிய வாரத்திலே கர்த்தர் எங்கள் வாயின் வார்த்தைகளையும் எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் வெற்றிக்கு மேல் வெற்றியாக, பரிசுத்திற்கு மேல் பரிசுத்தமாக நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இன்றும் இந்த புதிய வாரத்திலும் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் காண்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்திலே வெற்றிக்கு மேல் வெற்றி காண்பதற்கு பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தர் அபிஷேகிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. முற்றிலுமாக அவர்களை நிரப்பும் தகப்பனே. சுகத்தோடும் பலனோடும் தீர்க்க ஆயுசோடும் வாழ்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நிறைவுகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றோம் தகப்பனே. பெரியோர் முதல் சிறியோர் வரை இந்த வாரம் ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிதாக இருக்கட்டும் தகப்பனே. புதிதாக இருக்கட்டும் கர்த்தாவே, வெற்றியாக இருக்கட்டும் கர்த்தாவே, ஆரோக்கியமாக இருக்கட்டும் கர்த்தாவே, வாசலுக்கு வருவதெல்லாம் நன்மைக்காக இருக்கட்டும் கர்த்தாவே. தேவரீருடைய பிரசன்னம், தேவரீருடைய வல்லமை, தேவரீருடைய வெற்றி ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குடும்பம் குடும்பமாக ஜெபிக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் பெயர் பெயராக இந்த புதிய வாரம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இந்த உலகத்தின் இரட்சகரும் அனைவரையும் அனைத்து நாட்களிலும் சமமாக நேசிக்கிறவருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.
கவனமே ஓய்வு நாள் இது, மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே. தேய தந்தைய தேயர் புதவிய நெறி சுவிசேஷ வசனமே. ஓய்வு நாள் இது, மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகங்களை இப்போது நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கிபி 1947 ஆண்டு முதல் கிபி 1952 ஆண்டு வரை பலஸ்தீனாவில் சவக்கடலின் வடமேற்கு பகுதியில் உள்ள குகைகளில் பழைய ஏற்பாட்டின் பல நூல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகங்களும் ஒன்றாகும். சுமார் 125 வருட காலத்து சரித்திர கதை இந்த புத்தகங்களில் காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, இன்று நாம் 1 சாமுவேல் 1-2 அதிகாரத்தை கற்றுக்கொள்ளுவோம். எல்கானா என்ற ஒரு மனிதனை 1 அதிகாரம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் தகப்பனாவான். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள ராமதாயிம் என்ற ஊரில் எல்கானாவின் வீடு இருந்தது. இன்று அதே இடம் ராம்லா என்று அழைக்கப்படுகின்றது. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இதை 1 சாமுவேல் 1:2 கூறுகின்றது. ஆலயம், ஆராதனை என்பவைகள் பொதுவாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலத்தில் எல்கானாவின் குடும்பம் அதை புறக்கணிக்காமல் 15 மைல் தூரத்தில் இருந்த சீலோவிற்கு சென்று ஆராதித்து வருவார்கள் என்பதை 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஏலியின் 2 பிள்ளைகளான ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். இதை 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஓப்னி என்றால் சண்டையிடுகிறவன் என்று பொருள். பினேகாஸ் என்றால் தைரியசாலி என்று பொருள். பெனினாள் அன்னாளை பிள்ளை இல்லாதவள் என்று ஏளனம் செய்தாள். இதை முதலாம் அதிகாரம் 6 நாம் பார்க்கிறோம். எல்கானா சமாதான வெளியிடுவதற்கு வந்தான். ஆனால் அவனது சொந்த குடும்பத்தில் சமாதானமே இல்லை. அந்நாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று 7 பார்க்கிறோம். பொதுவாக ஒருவரை விட்டு ஒருவர் விலகியே வாழும் அவர்கள் எல்கானாவின் முன்னிலையில் சாப்பிடுவதற்கு மட்டுமே ஒன்றாக கூடுவது உண்டு. அந்நாளை கடிந்து கொள்வதற்கு அந்த சந்தர்ப்பத்தை பெனினாள் பயன்படுத்துவாள். உடனே அந்நாள் பாதி சாப்பாட்டில் இருந்து எழும்பி சென்று விடுவாள். ஒரு நாள் அந்நாள் சாப்பிடும் நேரம் முழுவதும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்து விட்டாள். இதை 9 நாம் பார்க்கிறோம். பின்னர் நேரடியாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தாள். ஆலயத்தின் வாசல் அருகில் ஏலி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்நாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். இதை 10 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் தன் தேவையை உணர்ந்து அவள் ஜெபிக்கிறாள், அழுகிறாள். சேனைகளின் கர்த்தாவே என்று அவளுடைய ஜெபம் 11 துவங்குகின்றது. தோல்விகளை அறியாத கர்த்தாவே ஜெயங்களை தாரும் என்று ஜெபத்தை அவள் துவங்குகிறாள். சேனைகளின் கர்த்தரிடம் ஜெபித்த பின்பு இன்னொரு ஜெபம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. அதை அவள் அறிந்து ஜெபித்தாள். அழுதுவிட்டு அப்படியே அவள் வீடு திரும்பிவிடவில்லை. அழுவதற்கு காரணம் என்ன? அழாமல் வாழ்வதற்கு வழி என்ன என்பதை அவள் ஜெபத்தில் கூறிவிட்டாள். என் அழுகையை நிறுத்துவதற்கு அவசியம் எதுவோ அதை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு என்னை கண்ணோக்கி பாரும் என்று அவள் ஜெபித்தாள். நீர் எனக்கு தரும் ஆண் பிள்ளையை பிறப்பு முதல் இறப்பு வரை கர்த்தரின் ஆலயத்திற்கே சொந்தம் என்று கூறி அவள் ஜெபித்தாள். இதை 11 நாம் பார்க்கிறோம். ஏலி என்பவருக்கு அவளது நீண்ட ஜெபம் ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்நாளின் உதடுகள் அசைந்து கொண்டே இருந்தன. ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் ஒருவருக்கும் கேட்கவே இல்லை. ஏலியின் 2 குமாரர்களும் வெறும் குடிகாரர்கள். குடித்து வெறிக்கும் மக்களை மட்டுமே பார்த்து பழகின ஏலி அந்நாளின் உதடுகள் அசைந்து கொண்டு இருப்பதை பார்த்து அந்நாள் குடித்துவிட்டு கர்த்தரின் சமூகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று கூறுவதை 1 முதலாம் அதிகாரம் 12-14 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனுக்கு பிறரை அறிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லை. தவறுகள் பெருகும் போது நிரபராதிகளும் குற்றவாளிகளாகவே காணப்படுகிறார்கள். தொத்து வியாதிகள் பெருகும் போது சுகத்தேகிகள் கூட சந்தேகிக்கப்படுகிறார்கள். உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்கிறான். குடி என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அதே எபிரேய வார்த்தை ஆதியாகம புத்தகத்தில் அளவுக்கு மிஞ்சி குடித்த நோவாவை குறிப்பிடுகின்றது. 15 வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். என் ஆண்டவனே என்று ஏலியை அந்நாள் அழைக்கிறாள். கீழ்த்தரமாக பேசியவனுக்கு பெரும் மதிப்பு கொடுத்து பேசுகின்றாள். என்னை பேலியாளியின் பிள்ளைகள் வரிசையில் சேர்க்க வேண்டாம் என்று அவள் 16 வசனத்தில் கேட்டுக் கொள்கிறாள். பேலியாளியின் பிள்ளைகள் என்றால் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறவர்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று கூறுவதை 17 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கட்டளையிடுவது ஏலி கூறியதனால் வந்தது அல்ல. அது அன்னாளின் ஜெபத்தினால் பெற்றுக்கொண்டதாகும். உனக்காக நானும் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்று ஏலி கூறவே இல்லை. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று கூறுவதை 18 வசனத்தில் பார்க்கின்றோம். தனக்கு ஒரு ஆண் மகன் கிடைக்கும் என்ற வீர விசுவாசத்தோடு பெண்ணினாளோடு கூட உட்கார்ந்து உணவு அருந்துகின்றாள். கர்த்தரிடம் கண்ணீர் சிந்துகின்றவர்கள் மனிதருக்கு முன்பாக கண்ணீர் சிந்துவதே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று 19 வசனம் கூறுகின்றது. 20 வசனத்தை பாருங்கள். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று பொருள். பிள்ளை பிறந்தவுடன் மனதில் வந்த பெயர் அல்ல. பிறப்பதற்கு முன்னதாகவே விசுவாசித்து சிந்தித்து தெரிந்து எடுத்து விட்ட பெயர். எல்கானா மறு வருடமும் சீலோவில் உள்ள தேவ ஆலயத்திற்கு புறப்படும் போது எல்கானாவை அனுப்பிவிட்டு குழந்தையோடு கூட வீட்டில் இருந்து விட்டாள் அன்னாள். இதை 21 வசனம் முதல் 23 வசனங்கள் வரை நாம் பார்க்கிறோம். 3 வருடங்கள் சென்ற பின்புதான் அன்னாள் மறுபடியும் சீலோவில் உள்ள ஆலயத்திற்கு சென்றாள் என்று வேத பண்டிதர் கூறுகின்றார்கள். ஆசரிப்பு கூடாரம் நோக்கி அவள் சென்றபோது 3 காளைகளோடு சென்றாள் என்று 1 Kings 24 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டாள். ஏலி பிள்ளைகளை வளர்க்க தெரியாதவன், ஜெபிப்பது யார் குடிப்பது யார் என்ற வித்தியாசத்தை கூட அறியாதவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பொறுப்பாளனாக இருப்பதினால் பிள்ளையை அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிலைமை வந்தது. அன்னாள் யார், ஏன் இப்படி செய்கிறாள் என்பதை ஏலியால் கிரகிக்க கூட முடியவில்லை. 3 வருடங்களுக்கு முன்னர் நீண்ட நேரம் ஜெபித்தவள், தான் குடிகாரி என்று கூறியவள் என்பதை நினைவிற்கு கொண்டு வர முடியாமல் ஏலி தவிக்கிறான். அன்னாள் அதை அவனுக்கு ஞாபகப்படுத்துகின்றாள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று கூறுவதை 26 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தன்னை அறிமுகப்படுத்தின பின்பு 27 வசனத்தில் பிள்ளையையும் அறிமுகப்படுத்துகின்றாள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், எனவே பிள்ளையை கர்த்தருக்கே காணிக்கையாக படைப்பதற்கு வந்தேன் என்று கூறுகின்றாள். அன்னால் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். அன்னால் ஒரே ஒரு ஆண் பிள்ளையைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்டாள். கர்த்தரோ மேலும் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் அவளுக்கு கொடுத்தார். இதை 1 Samuel புத்தகம் 2:21 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். குறைந்த நன்மைக்காக ஜெபித்தாலும் அப்படி ஜெபிக்கின்றவர்களுக்கு கர்த்தர் நிறைந்த நன்மையையே கொடுப்பார். அவனை கர்த்தருக்கு என்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவள் கூறுவதை 28 வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தருக்காகவே, ஒரே பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தருக்காகவே என்று அவள் தீர்மானித்தாள். பிள்ளையை காணிக்கையாக படைத்துவிட்டு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அவள் வீடு திரும்பிவிடவில்லை. எந்த இடத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாளோ அதே இடம் சென்று கர்த்தரை போற்றுகின்றாள், அதே இடம் சென்று கர்த்தரை துதிக்கின்றாள். இதை 2:10 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். அன்னாளின் பாடல் துதி பாடல். மீரியாம் பாடினாள், தெபோரா போற்றினாள், அன்னாள் துதிக்கின்றாள். முன்னர் அழுகையின் கண்ணீர், இப்பொழுதோ ஆனந்த கண்ணீர். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று கூறுகின்றாள். என் இருதயம் எனக்கு பிறந்த பிள்ளையில் களி கூறுகிறது என்று அவள் கூறவே இல்லை. பெற்ற நன்மைகளில் அல்ல, அவைகளை கொடுத்த தேவனில் என் இருதயம் களி கூறுகிறது என்று அவள் கூறுகின்றாள். கர்த்தர் என் கொம்பாக இருக்கிறார் என்று அவள் கூறுகின்றாள். அவர் என் பெலனாக இருக்கின்றார் என்று 1 வசனத்தில் அவள் துதிக்கின்றாள். பெலத்திற்கு மேல் பெலன் பெற்றுக்கொள்ள அவள் இருக்கின்றாள். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று கூறுகின்றாள். பகை உணர்வு கொண்டு வாழ்ந்தவள் அன்னாள் அல்ல, பெனினாளே. பெனினாளுக்கு என் சாட்சியை கூறுவதற்கு என் வாய் இப்பொழுது ஆயத்தம் என்று கூறுகின்றாள். 1 Samuel 2:2-3 வசனங்களில் அன்னாள் கர்த்தருடைய 3 நன்மைகளை எடுத்து கூறுகின்றாள். கர்த்தர் தூய்மையின் பிறப்பிடம், கர்த்தர் வல்லமையின் பிறப்பிடம், அவர் நீதியின் உறைவிடம். இந்த 3 அவள் எடுத்து கூறுகின்றாள். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ என்று கூறுகின்றாள். மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவதே மேட்டிமையான பேச்சு. அன்னாளை அவமானப்படுத்த விரும்பிய பெனினாள் அமைதியாக்கப்பட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரும் அம்புகள் கர்த்தரால் தடுக்கப்படும் என்பதை இங்கு 4 வசனத்தில் பார்க்கின்றோம். ஜீவனை ஊதியவர் அவரே, வாழ்க்கையின் வருடங்கள் எத்தனை என்பதை முடிவு செய்கின்றவரும் அவரே. இதை ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். மனிதன் தன் உயர்வுகளை தானே உருவாக்கிக் கொள்ள முடியவே முடியாது. இதை ஏழாம் எட்டாம் வசனங்களில் அன்னால் குறிப்பிடுகின்றாள். மனிதனை பற்றிய தீர்மானங்களையும் பூமியை பற்றிய தீர்மானங்களையும் எடுப்பவர் தேவாதி தேவன் என்பதை எட்டாம் வசனத்தில் அன்னால் குறிப்பிடுகின்றாள். ஒன்பதாவது வசனத்தில் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ள முடியாது என்று கூறுகின்றாள். பத்தாம் வசனத்தில் கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றாள். சாம்வேலை கர்த்தருக்கு என்று ஒப்படைத்துவிட்டு 15 மைல் தூரத்தில் உள்ள சொந்த ஊருக்கு திரும்பி சென்றார்கள் என்பதை 11 வசனத்தில் பார்க்கின்றோம். 3 வயது பையன் முழு நேர பணிக்காக ஒப்படைக்கப்படுகின்றான். தொடர்ந்து 13 வசனம் முதல் 16 வசனம் வரை உள்ள பகுதியில் ஆராதனை கூடத்திற்கும் அனுசரிக்கப்படும் பலிகளுக்கும் ஏலியின் பிள்ளைகளாக இருந்த ஆசாரியர்கள் எவ்வித மதிப்பும் கொடுக்கவில்லை என்பது கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரும்பியதை பலியிட வந்தவன் கொடுக்கவில்லை என்றால் சண்டைக்கு சென்று விடுகிறார்கள். பலியின் கொழுப்பு முற்றிலுமாக தகனிக்கப்பட வேண்டும். ஆனால் தகனிக்கப்படுவதற்கு முன்னதாக அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதை 15 வசனத்தில் பார்க்கின்றோம். பலியிட வந்தவன் கெஞ்சினாலும் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை 16 வசனம் கூறுகின்றது. ஆசரிப்பு கூடாரம் ஏலி குடும்பத்தாரின் சமையல் அறையாக மாறிவிட்டது. 17 வசனத்தில் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாக இருந்தது என்று கூறப்படுகிறது. அது ஒரு எச்சரிப்பின் ஒலியாகும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று 18 வசனத்தில் பார்க்கின்றோம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனுடைய கூட வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் என்பதை 19 வசனத்தில் பார்க்கின்றோம். சட்டை என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அதே எபிரேய வார்த்தை யாத்திராகம புத்தகம் 28 அதிகாரம் 4 வசனத்தில் ஆசாரியனுடைய அங்கி என்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிள்ளை இல்லையே என்று அழுது கொண்டிருந்த அவள் அநேகம் பிள்ளைகளை பெரும் கிருபையை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டாள். இதை 21 வசனத்தில் பார்க்கிறோம். 22 முதல் 25 வசனங்களில் ஏலி தன் குமாரர்களையும் அழைத்து பேசுவது கூறப்படுகின்றது. இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்ல செய்தி அல்ல என்று கூறுகின்றான். தகப்பன் கூறிய ஆலோசனையை அவனுடைய பிள்ளைகள் சட்டை செய்ததாக தெரியவில்லை. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள் என்று அதே வசனத்தில் பார்க்கின்றோம். ஓபினி பினேகாஸ் என்பாரை சங்கரிப்பதற்கு கர்த்தர் சித்தமானார் என்பதை 25 வசனத்தில் பார்க்கின்றோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று 26 வசனத்தில் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 2:27 வசனத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வருகின்றான். திடீரென்று வந்தான், திட்டவட்டமாக செய்தியை ஒன்றை கூறுகின்றான். தேவனுடைய மனுஷன் ஏலியை பார்த்து கூறுவதை 27, 28, 29 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். வாசிக்கின்றேன். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்கப்படும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்று கேட்கின்றார். தொடர்ந்து 30 வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார் பாருங்கள். என்னை கனப்பண்ணுகிறவர்களை நான் கனப்பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கூறுகின்றார். கர்த்தருடைய ஊழியம் பிறப்புரிமை உள்ள ஒன்றல்ல. 30 வசனத்தில் அதை அவர் கோடிட்டு காட்டுகின்றார். கர்த்தரை கனப்பணிகிறவர்களுக்கு கர்த்தர் ஊழியங்களை கூப்பிட்டுக் கொடுக்கின்றார். கர்த்தரை கனம் பண்ணாதவர்களையோ கூப்பிட்டாலும் ஊழியங்கள் கொடுக்கப்படுவதில்லை. வாரிசு சிபாரிசு என்பதற்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பது இதன் மூலமாக தெளிவாகுகிறது. 31 முதல் 33 வசனங்களில் அபாய சங்கு ஒலிக்கின்றது. வயோதிபர் ஒருவரையும் உன் வீட்டில் இனிமேல் பார்க்க முடியாது என்று தேவன் திட்டவட்டமாக கூறுவதை 31-32 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் பால வயதிலே சாவார்கள் என்று 34 வசனத்தில் கூறப்படுகின்றது. நீ தட்டி கொடுத்த உன் 2 பிள்ளைகளையும் ஒரே நாளில் அடிப்பேன் என்று அந்த வசனம் கூறுகின்றது. நீயும் உன் பிள்ளைகளும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அகற்றப்படுவதனால் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியம் பாதிக்கப்பட போவது இல்லை என்பதை 35 வசனத்தின் மூலம் தேவன் தெளிவுபடுத்துகிறார். 1 Samuel 2:36 வசனத்தை வாசிக்கின்றேன். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளிப்பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்கின்றார். வரும் நாட்களில் ஏலியின் வீட்டார் வறுமையில் வாடுவார்கள், பிச்சை எடுப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. கர்த்தர் கிருபையாக கொடுத்த நிரந்தரமான பணியை காத்துக் கொள்ளாதவர்கள் தற்காலிக வேலைக்காக இடம் இடமாக செல்வார்கள் என்று வெளிப்படுத்தப்படுகின்றது. கர்த்தருடைய பணி அழைக்கப்பட்டவர்களின் பணி. அழைப்பில் உண்மை இருக்கும் வரை, அழைப்பில் உறுதி இருக்கும் வரை கற்பாறை கட்டிடம் போல பணி உயரும். பணியில் பாவம் இடம்பெறும்போது அது மண்குடம் போல நொறுங்கி போகும். இது உண்மை, இது சத்தியம்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44:22 வசனத்தின் முன்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.